கவிதை கனவுகள் உயிர்ப்பின் உருவகம். உயிர்ப்பின் உருவகம் தேடிய போது உள்ளத்தில் உருவான வரிகள் இவை.
வீரம் என்றால் என்ன? விளக்கம் கேட்டார் தம்பி. அகராதியின் பக்கங்களை அகழ்ந்தான் அண்ணன். அர்த்தம் சொன்னான் தம்பிக்கு புரியவில்லை. விளக்கம் தேடி வெளியே வந்தனர் இருவரும். போகும் வழியில் எரிந்திருந்தது புல்வெளி. கருகிப்போன தளிர்களின் நடுவில் தனியொரு புல் மட்டும் கருகாமல் நின்றது கண்களை கவர்ந்தது. அதுதான் வீரம் என்று அண்ணன் சொன்னது தம்பிக்கு புரிந்தது. தன்னை சுற்றி அனைத்துமே நம்பிக்கையின்றி அழிந்தாலும் அழிவின் நடுவிலும் ஆயிரம் கனவுடன் உயர்ந்து நிற்கும் புல்தான் உயிர்ப்பின் உருவகம். ஞாயிறு சிந்தனை. ஜலந்தரில் நான்கு மாடி கட்டடம் இடிந்தது. சஞ்சீவ்குமார் என்ற 17 வயது இளைஞன் இடிபாடுகளிலிருந்து 55 மணி நேரத்திற்கு பின் உயிரோடு மீட்கப்பட்டார். நிதிஷ்குமார் என்ற 18 வயது இளைஞன் 72 மணி நேரத்திற்கு பின் வியாழன் அதிகாலையில் உயிரோடு மீட்கப்பட்டார்.
எனது அருமை அன்புள்ளங்களே, கடந்த சில நாட்களாக ஊடகங்களில் வந்த செய்திகள் இவை. ஹெய்ட்டி நாட்டின் நிலநடுக்கத்தில் 16 நாட்களுக்கு பின் இளம்பெண் உயிரோடு மீட்கப்பட்டது. சீலை நாட்டு சுரங்க விபத்தில் அகப்பட்ட 33 தொழிலாளிகள் 69 நாட்களுக்கு பின் உயிரோடு மீட்கப்பட்டது என்ற செய்திகள் கடந்த 2 ஆண்டுகளில் நம்மை வியப்பில் ஆழ்த்தியுள்ளன. ஜலந்தரில் 72 மணி நேரத்திற்கு பின் ஏப்ரல் 19 இவ்வியாழன் அதிகாலையில் நிதிஷ்குமார் மீட்கப்பட்டபோது அவரது சகோதரர் மித்திலேஷ்குமார் சொன்னது இதுதான்.
நேரம் செல்ல செல்ல நிதிஷை உயிரோடு பார்ப்போம் என்ற நம்பிக்கை பறிபோனது. இப்போது அவன் உயிரோடு இருப்பதை இன்னும் என்னால் நம்ப முடியவில்லை
என்று கண்களில் கண்ணீர் வழிந்தோட அவர் சொன்னதாக செய்திகள் கூறுகின்றன. மகிழ்வின் உச்சத்தில் மித்திலேஷ் வடித்தது ஆனந்தக் கண்ணீர். அன்பு உள்ளங்களே, துயரத்தின் உச்சியிலும் மகிழ்வின் உச்சியிலும் கண்கள் கண்ணீரை சிந்துகின்றன. நிதிஷ் உயிரோடு இருப்பதை தன்னால் நம்ப முடியவில்லை என்று மித்திலேஷ் சொன்னது போல் நாமும் பலமுறை சொல்லியிருக்கின்றோம் இல்லையா? ஓ மை காட், ஐ கான்ட் பிலீவ் திஸ். கடவுளே, என்னால் இதை நம்பவே முடியவில்லை என்று மகிழ்வின் உச்சத்தில் நாம் கத்தியிருக்கின்றோம். இதே வார்த்தைகளை துயரத்தின் உச்சத்திலும் நாம் சொல்லி கதறியிருக்கின்றோம். மகிழ்வு துயரம் இரண்டின் உச்ச நிலைகளும் நம்ப முடியாத ஒரு நிலைக்கு நம்மை தள்ளிவிடுகின்றன. மகிழ்வின் உச்சிக்கு தள்ளப்பட்ட இயேசுவின் சீடர்களைப் பற்றி இன்றைய நற்செய்தியில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம்.
சீடர்களோ மகிழ்ச்சி மேலிட்டு நம்ப முடியாதவர்களாய் வியப்புக்குள்ளாகியிருந்தார்கள்.
வெற்றி தரும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வழி நடத்தும் இயேசு தேவனுக்கு என் இதயம் நிறைந்த ஸ்தோத்திரம்.
அன்பு இதயங்களே, தனது உயிர்ப்பை நம்ப முடியாத அளவு வியப்பும் மகிழ்வும் அடைந்திருந்த சீடர்களை இன்னும் அதிகமாய் வியப்பில் ஆழ்த்தி உயிர்ப்பின் வல்லமையை இயேசு அவர்களுக்கு காட்டியிருக்க வேண்டும். அதற்கு பதிலாக தன் உயிர்ப்பை நிரூபிக்க இயேசு செய்தது மிகவும் எளிமையான சர்வ சாதாரணமான ஒரு செயல். இது நம்மை மேலும் ஆச்சரியத்தில் ஆழ்த்துகின்றது. உண்பதற்கு இங்கே உங்களிடம் ஏதேனும் உண்டா என்று இயேசு கேட்கின்றார். அன்பு நெஞ்சங்களே, உயிர்த்த பின் இயேசு தன் சீடர்களை சந்தித்த பல நிகழ்வுகளில் உணவு ஒரு முக்கிய அங்கமாகின்றது. தன் உயிர்ப்பை நிரூபிக்க சீடர்களின் நம்பிக்கையை வளர்க்க இயேசு உணவை ஒரு கருவியாக பயன்படுத்தியதை நாம் இரு கோணங்களில் சிந்திக்கலாம். முதல் கோணம், பொதுவாக எந்த ஒரு குடும்பத்திலும் நிகழ்வது. ஒரு வீட்டில் மரணம் நிகழ்ந்தால், அதுவும் வாழ வேண்டிய வயதில் ஒருவர் மரணம் அடைந்தால், அந்த குடும்பத்தில் இருக்கும் மற்றவர்கள் தாங்க முடியாத துயரத்தில் மூழ்குவர். அவர்களின் எண்ணங்களிலிருந்து உணவும் உறக்கமும் விடைபெறும். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அக்குடும்பத்தினர் மீது ஆழ்ந்த அக்கறை கொண்டவர்கள் எப்பாடுபட்டாவது அவர்களை உண்ணும்படி கட்டாயப்படுத்துவர். இந்த கோணத்தில் நாம் இயேசுவின் செயலை சிந்திக்கலாம். தனது மரணத்தால் மனமுடைந்து போயிருக்கும் சீடர்களும் அன்னை மரியாவும் கடந்த 3 நாட்களாக உண்ணாமல் இருந்ததால் அவர்களை மீண்டும் உண்ணும்படி வற்புறுத்தவே இயேசு உணவை பற்றி பேசுகிறாரோ என்று நான் எண்ணி பார்க்கின்றேன். பரிவுள்ள ஒரு தாயின் அன்பு உயிர்த்த இயேசுவில் தொடர்வதை நாம் காணலாம். அன்பு இதயங்களே, 2வது கோணத்தை இப்படி சிந்திக்கலாம். இயேசுவும் அவரது சீடர்களும் கடந்த 3 ஆண்டுகள் பணிவாழ்வில் அதிகம் மூழ்கி போயிருந்தவர்கள். பல நாட்கள் பணியில் அதிக நேரம் செலவழித்ததால் உண்பதற்கு நேரமோ சூழலோ சரிவர அமையாமல் தவித்துள்ளனர். அவர்களது பணியால் இறுதி சில மாதங்கள் பகையும் சூழ்ந்தது. எனவே நிம்மதியாக ஓரிடத்தில் அமர்ந்து உணவு உண்ட நேரங்கள் மிக குறைவே. அப்படி அவர்கள் சேர்ந்து உணவு உண்ட அரிய நேரங்களில் அவர்கள் மத்தியில் உணவு மட்டும் பகிரப்படவில்லை, உணர்வுகளும் பகிரப்பட்டன. இந்த ஆழமான பரிமாற்றங்களின் உச்சமாக 3 நாட்களுக்கு முன் அவர்கள் அனைவரும் சேர்ந்து இயேசுவோடு உண்ட அந்த இறுதி பாஸ்கா இரவுணவு அமைந்தது. அந்த இறுதி இரவுணவின் தாக்கம் இன்னும் அவர்கள் மனதில் ஆழமாக பதிந்திருந்தது. ஆழ்ந்த உறவுகளை உண்மைகளை வெளிப்படுத்திய அந்த இரவுணவை மீண்டும் அவர்களுக்கு நினைவுறுத்த இயேசு உயிர்த்த பின்னும் அவர்களோடு உணவருந்த வந்திருந்தார் என்றும் நாம் எண்ணி பார்க்கலாம். அன்பு இதயங்களே, தனது பிரசன்னத்தை உலகில் தொடர்ந்து நிலைநிறுத்த இறுதி இரவு உணவின் போது இயேசு உணவை பயன்படுத்தினார். உயிர்ப்புக்கு பின் தனது பிரசன்னம் தொடர்கிறது என்பதை மீண்டும் அவர்களுக்கு வலியுறுத்தி கூறுவதற்காக இயேசு உணவை மீண்டும் பயன்படுத்துகின்றார். உயிர்ப்பு என்பது அன்புள்ளங்களே நம்மை வியப்பிலும் பிரமிப்பிலும் ஆழ்த்தும் ஒரு பெரிய மந்திர செயல் அல்ல. அது வெகு சாதாரண அன்றாட வாழ்வில் நம்மோடு இணைந்த ஓர் அற்புதம் என்ற ஓர் உண்மையை இந்த உணர்வு பகிர்தலின் வழியாக இயேசு நமக்கு சொல்லித் தருகின்றார். இந்த நிகழ்வின் மூலம் இயேசு தன் சீடர்களிடம் சொல்லாமல் சொல்வது இதுதான்.
கல்வாரி சிலுவையும் கல்லறையும் நம் உறவை அறுத்து விட்டதென நீங்கள் எண்ணுகிறீர்கள். சிலுவையும் கல்லறையும் நம் உறவை அழித்துவிட முடியாது. உங்களுடன் இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தான், இதோ உங்களோடு வாழ்வை தொடர வந்துள்ளேன். எனவே உண்பதற்கு இங்கே உங்களிடம் ஏதேனும் உண்டா
என்று இயேசு அவர்களிடம் கேட்டார். உணவின் வழியாக உயிர்ப்பை பற்றி தொடரும் தன் உறவை பற்றி இதைவிட அழகான பாடங்கள் சொல்ல முடியுமா என்பது சந்தேகம்தான். எனதருமை அன்புள்ளங்களே, உணவின் வழியாக உயிர்ப்பின் பெரும் உண்மையை கூறிய இயேசு அதற்கு முன்னதாக காயப்பட்ட தன் கரங்களையும் கால்களையும் சீடர்களுக்கு காட்டுகின்றார். மற்றொரு எளிமையான அடையாளம். டால்ஸ்டாய் எழுதிய சிறுகதை ஒன்று நினைவுக்கு வருகின்றது. ஒரு நாட்டின் அரசன் தன் அவையில் பணிபுரியும் அனைவருக்கும் விருந்தொன்றை ஏற்பாடு செய்தார். அனைவருக்கும் அழைப்பிதழை அனுப்பினார். விருந்துக்கு வருபவர்கள் தங்கள் அழைப்பிதழை கையோடு கொண்டு வர வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார். அந்த விருந்தில் அரசனுக்கு அருகில் அமரும் வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போடு அனைவரும் அழைப்பிதழை கொண்டு வந்திருந்தனர். விருந்து மண்டபத்தில் அவர்கள் நுழைந்தபோது ஆச்சரியம் ஒன்று அவர்களுக்கு காத்திருந்தது. வாயில் காப்பவர்கள் அவர்கள் கொண்டு வந்திருந்த அழைப்பிதழை பார்க்கவில்லை, மாறாக அவர்கள் உள்ளங்கைகளை பார்த்தனர். ஒவ்வொரு நாளும் அரண்மனையை கூட்டி கழுவி சுத்தம் செய்யும் பணிப்பெண்ணின் கைகளை பார்த்த வீரர்கள், அரசரின் சிறப்பு விருந்தினராக அமரும் வாய்ப்பு உங்களுக்கே உள்ளது என்று சொல்லி அவரை அழைத்துச் சென்று அரசனுக்கு அருகே அமர வைத்தனர். எனது அருமை அன்பு இதயங்களே, வெடித்துச் சிதறிய கல்லறை, மேலிருந்து கீழ்வரை இரண்டாக கிழிந்த திருக்கோவிலின் திரை என்ற பெரும் அடையாளங்களை விட, ஆணிகள் அறைந்த இயேசுவின் காயப்பட்ட கரங்களும் கால்களும் சீடர்களின் மனங்களில் உயிர்ப்பின் அடையாளங்களாய் ஆழமாய் பதிந்தன. உயிர்ப்பு என்ற ஆழமான ஓர் உண்மையை வெகு வெகு எளிதான வாழ்வு அனுபவங்களின் வழியாக இயேசு எடுத்துரைத்ததால் சீடர்களின் உள்ளங்களில் இந்த மறை உண்மை வெகு ஆழமாக பதிந்தது. இந்த மறை உண்மைக்காக தங்கள் உயிரையும் தியாகம் செய்யும் அளவுக்கு அவர்கள் வாழ்வை மாற்றியது. உயிர்ப்பை ஒரு மாய சக்தியாக இறைமகன் இயேசு காட்டியிருந்தால் ஒரு நொடி பொழுது வியப்பில் சீடர்கள் பரவசம் அடைந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் வாழ்வு மாறியிருக்குமா என்பது சந்தேகம்தான். வாழ்வை மாற்றும் ஒரு சக்தியாக இயேசு தன் உயிர்ப்பை காட்டியதால் அதன் தாக்கம் சீடர்களின் வாழ்வு முழுவதும் தொடர்ந்தது. அன்பு இதயங்களே, மனித உறவுகளை அறுப்பதில் மிகவும் உறுதியான முடிவான துண்டிப்பு சாவு என்று நாம் நம்புகின்றோம். அந்த சாவும் உண்மையிலேயே ஒரு முடிவு அல்ல, கல்லறைக்கு பின்னும் உறவுகள் தொடரும் என்பதை கூறும் மறை உண்மையே உயிர்ப்பு. அந்த மறை உண்மையை தான் உண்ணும் உணவு, காயப்பட்ட கரங்கள் கால்கள் என்ற எளிதான மனித நிகழ்வுகளின் மூலம் இயேசு இன்று நமக்கு சொல்லித் தந்ததற்காக அவருக்கு நன்றி சொல்வோம். கடவுள் மந்திர மாயங்கள் செய்யும் மந்திரவாதி அல்ல, நம் வாழ்வில் தொடர்ந்து மாற்றங்கள் செய்யும் அன்பர் அவர். மாயங்கள் செய்து மலைக்க வைப்பது மந்திரவாதியின் கைவண்ணம், வாழ்வில் மாற்றங்கள் செய்து நிலைக்க வைப்பது இறைவனின் அருள் வண்ணம்.
உயிர் கொடுத்த அன்பு தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம்.
ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.